அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து எங்களுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான், உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான். மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா பொருட்களையும் எங்களுக்கு வசப்படுத்தியும் தந்திருக்கிறான். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வஹியினுடைய வழிகாட்டலை தந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய அருள்கள். அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, ஏன் பகுத்தறிவை தந்தான், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் எங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் என்றால், நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதாக இருந்தால், எங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாதனமாக அறிவு காணப்படுகிறது, நாலேஜ் காணப்படுகிறது. அந்த அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வசதிகளையும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு அவன் கற்பித்தும் இருக்கிறான், அவன் முதலாவது ஆசானாகவும் இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே படைத்து வீணையை விட்டுவிடவில்லை. அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, உலகத்திலே அவர்கள் வந்து வாழ வேண்டி இருக்கிறது, எனவே உலகத்திலே இருக்கின்ற எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அந்த பொருட்களுடைய தன்மைகளையும் நேச்சரத்தையும் அல்லாஹு தஆலா கற்பித்துக் கொடுத்திருக்கிறான். அறிவில்லாமல் பூமியிலே ஒரு பிரதிநிதியாக வாழ முடியாது என்ற காரணத்தினால் முன்கூட்டியே அல்லாஹு தஆலா மூளையை பகுத்தறிவை கொடுத்தது மாத்திரமல்ல, கல்வியை கற்றுக் கொடுத்தும் இந்த உலகத்துக்கு அவர்களை அனுப்பியிருக்கிறான். குர்ஆனிலே இருக்கின்ற முதலாவது வசனம் வாசிப்பீராக ஓதுவீராக என்று தான் சொல்லுகிறது. தொழுங்கள் என்று சொல்லவில்லை, ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, நோன்பு பிடியுங்கள் என்று சொல்லவில்லை. முதலாவது வசனமே அறிவு கண்களை திறந்து விடுகிறது. வாசியுங்கள், தேடுங்கள், ஓதுங்கள். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் அதுதான். உமது இரட்சகருடைய பெயரினால் நீங்கள் வாசிப்பீர்களாக, ஓதுவீர்களாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த கட்டளை அல்லாஹ் போடுகிறான். முதலாவது குர்ஆனுடைய வசனமே அதுதான். இன்னொரு சூராவிலே வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக. பேனா உலக நாகரிகத்தின் அடித்தளமாக அமைந்த ஒரு கருவி. அந்த கருவியின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். வமா யஸ்துரூன், அவர்கள் எந்த எந்த ஏடுகளிலே புத்தகங்களிலே எழுது கொண்டிருக்கிறார்களோ, கொப்பிகளிலே எழுதுகிறார்களோ, அவற்றின் மீதும் சத்தியமாக என்று சொல்லுகிறான். மக்காவுடைய காலத்திலே அல்லாஹு தஆலா ஏன் சத்தியம் செய்கிறான்? சூரியனின் மீது, சந்திரனின் மீது, இரவின் மீது, பகலின் மீது ஏன் சத்தியம் செய்ய வேண்டும்? அவற்றினுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக. பேனா பெண் என்பது ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. அந்த படைப்பினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லுகிறார். இதுதான் இஸ்லாம் கல்விக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அஃபலா தஅக்கிலூன், நீங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லையா, அஃபலா யத்தத்தஃபக்கரூன், அவர்கள் ஆழமாக சிந்திப்பதில்லையா என்று அறிவை பல இடங்களிலே தூண்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில மனிதர்கள் இருக்கிறார்களாம், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லஹும் குலூபுன் லா யஃபக்கஹூன பிஹா, அவர்களுக்கு நாங்கள் உள்ளங்களை கொடுத்திருக்கிறோம், ஆனாலும் அதனை பாவித்து அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்ற, பார்க்க மாட்டார்கள். உலாய்க்கல் அண்ணாம், அவர்கள் மிருகங்களுக்கு போன்றவர்கள், இல்லை மிருகங்களை விடவும் மோசமானவர்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் தன்னுடைய சிந்தனையை பாவிக்கவில்லையோ, ஆராய்ச்சி செய்யவில்லையோ, அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்திலே தந்திருக்கின்ற அத்தாட்சிகளை பற்றி சிந்திக்கவில்லையோ, அவர்கள் மனிதர்கள் என்ற வட்டத்தை விட்டு வெளியேறியவர்கள். அவர்கள் மனிதர்கள் அல்ல, மிருகங்கள். ஏன்? மிருகங்களை விடவும் கேவலமானவர்கள். அல்லாஹு தஆலா சிந்திப்பதற்கு, வாசிப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். ஏன் இதனை சொல்லுகிறோம்? நமது சமுதாயத்தின் நிலையை சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக. நாம் எந்த அளவு தூரம் கல்விக்கும், அறிஞர்களுக்கும், வாசிப்புக்கும், ரிசர்ச்சுக்கும் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்ற சிந்தனையை தூண்டுவதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களிலே ஒன்று உலகத்திலிருந்து அறிவு உயர்த்தப்படுவது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அறிவு எப்படி உயர்த்தப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே இருக்கின்ற அறிஞர்கள், கல்விமான்கள், உலமா பிமௌத்தில் உலமா, கல்விமான்கள், அறிவாளிகள் அதிகமாக இறந்து போகின்ற பொழுது இந்த உலகத்திலே அழிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு கருத்து! இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா இயக்குவது கல்விமான்களால், அறிஞர்களால், அவர்களுடைய ஆராய்ச்சிகளால், அவர்களுடைய திட்டமிடல்களால், அவர்களுடைய ரிசர்ச்சுகளால், அவர்கள் தலைமைத்துவம் கொடுப்பதனால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த உலகத்திலே இருந்து அவர்கள் விடை பெற்று செல்லுகின்ற பொழுது இந்த உலகம் தாங்க மாட்டார், இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகும் என்ற கருத்தை தான் அந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் சொல்பவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஸ்லாத்திலே கல்விக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம். கல்வியை இரண்டாக பிரித்து சிலர் பார்ப்பார்கள், உலக கல்வி மார்க்க கல்வி என்று. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அப்படி ஒரு பிரிவினை கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே கல்வியை இரண்டாக மாத்திரம்தான் பிரிக்கலாம். முதலாவது பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி. அது மார்க்க கல்வியாக இருக்கலாம், அது உலக கல்வியாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒரு துஆவை கேட்பார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் பயனில்லாத கல்வியை விட்டு. எனக்கும் பயனில்லை, உலகத்துக்கும் பயனில்லை, மற்றவர்களுக்கும் பயனில்லை என்றால் அப்படியான கல்வி எனக்கு தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கின்ற ஒரு துஆ, அஸ்அலுக்க இல்மன் நாஃபியன். யா அல்லாஹ், உன்னிடத்திலே பயனுள்ள கல்வியை கேட்கின்றேன் என்று அடிக்கடி துஆ செய்வார். ஒரு மனிதன் மௌத்தாகியதற்கு பின்னால் அவருடைய கபருக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அறிவை பற்றி அவர்கள் பேசுகின்ற பொழுது பின்னாலும் அவனுக்கு பயனை கொடுக்கக்கூடிய கல்வி என்று சொன்னார். அது மார்க்க கல்வியாக இருக்கலாம், உலக கல்வியாக இருக்கலாம். நாங்கள் அப்படித்தான் பிரித்து வைத்திருக்கிறோம். இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட ஒரு பிரிவினை கிடையாது. மார்க்க கல்வி என்றால் என்ன? குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு, ஃபிக்ஹுடைய அறிவு, அகீதாவுடைய அறிவு, இதெல்லாம் மனிதனுக்கு தேவை. எமது சமுதாயத்திலே ஆலிம்கள், புகஹாக்கள், முபத்திர்கள், முஜித்தஹிதுகள், முஃப்தீக்கள் கட்டாயம் தேவை. எது ஷிர்கு, எது குஃபுரு, எது ஹலால், எது ஹராம், எது சுன்னத்து, எது பரது, எதனை செய்தால் அல்லாஹு தஆலா கோபப்படுவான், எதனை செய்யக்கூடாது, எதனை செய்தால் கயாமத்திலே வெற்றி அடைவோம் என்பதற்கு எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கட்டாயம் மார்க்க அறிவு தேவை. அது புனிதமான அறிவு, அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அறிவு, அதில் சந்தேகமே கிடையாது. எமது இஸ்லாமிய வரலாற்றிலே அப்படிப்பட்டவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் தபரி, இமாம் குர்துபி, இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் நாங்கள் மார்க்க கல்வி என்று சொல்லுகின்ற இந்த துறைக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அங்கீகரிப்பானார். அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாங்கள் லோகாயுத கல்வி என்று சொல்லுகின்றோமே, அது மருத்துவமாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், சட்டத்துறையாக இருக்கலாம், இந்த ஒவ்வொரு துறைக்கும் பங்களிப்பு செய்த இஸ்லாமிய அறிஞர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து பார்க்கவில்லை. மனிதனுக்கு எந்த அளவு தூரம் குர்ஆனுடைய அறிவு தேவையோ அதே போன்று மருத்துவ அறிவு தேவை, சட்ட அறிவு தேவை, மொழி தொடர்பான அறிவு தேவை, ஆந்த்ரோபாலஜி தேவை, சைக்காலஜி தேவை, கவுன்சிலிங் தேவை, மீடியா துறையிலே விற்பனர்கள் எங்களுக்கு தேவை. கிறிஸ்துவுக்கு பின் 9வது நூற்றாண்டிலிருந்து 12வது நூற்றாண்டு வரைக்கும் உலகத்திலே அறிவு தலைமை, லீடர்ஷிப் யாருடைய கையில் இருந்தது? முஸ்லீம்களுடைய கையில் இருந்தது. இப்போதும் கூட 16வது நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களிலே டெக்ஸ்ட் புக்குகளாக போடப்பட்டிருந்தது யாருடைய புத்தகங்களே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேறு யாரும் அல்ல, அவிஸ்தீனா எனப்படுகின்ற இப்னு சீனாவுடைய புத்தகங்களை, இப்னு ருஷ்த் எனப்படுகின்ற அவுரோசுடைய புத்தகங்களை, இமாம் ராஜியினுடைய புத்தகங்கள், இப்னு நபீஸுடைய புத்தகங்கள், இப்னு ஹைதமுடைய புத்தகங்கள். காரணம், அவர்கள் குர்ஆனுடைய அறிவிலே எவ்வளவு ஆழமாக இருந்தார்களோ, ஹதீஸுடைய அறிவிலே எவ்வளவு ஆழமாக இருந்தார்களோ, அதே போன்று இந்த மருத்துவ துறையிலே அல் கானூன் ஃபி திப் எனப்படக்கூடிய மிகப்பெரிய சுமாராக பல வால்யூம்கள் கொண்ட புத்தகத்தை இயற்றியவர்கள் முஸ்லீம்கள். அந்த புத்தகங்களை அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிப்பார்கள். இடைக்கிடை இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள், மாஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு விரோதமாக, கியாமத்துக்கு விரோதமாக அவர்கள் எதனையும் அங்கு பேசியது கிடையாது. ஈமானை வளர்க்கக்கூடிய அறிவாக அந்த அறிவை உலகத்திலே போஷித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இஸ்லாமிய உலகத்திலே இருந்தது. காரணம், அவர்கள் உலக அறிவு, மார்க்க அறிவு என்று அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை. எல்லா அறிவுகளை படிப்பதும் கடமை, அது ஃபர்லு கிஃபாயா. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய இஹ்யா உலூமித்தீனிலே மிக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், அவர் ஒரு ஆத்மீக ஞானி, ஒரு சூஃபி மகான் என்றுதான். ஆனால் அவர்கள் தன்னுடைய கிதாபுல் இல்மிலே சொல்லுகின்ற கருத்து என்ன? குல்லு இல்மின் லா யுஸ்தகனா அன்ஹு ஃபி கவாமி உமூரி துன்யா ஃபஹுவ ஃபர்லு கிஃபாயா. மனிதனுடைய உலக வாழ்க்கையை அவன் அழகான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு என்ன என்ன கல்வி ஞானங்கள் எல்லாம் தேவையோ அந்த கல்விகள் ஞானங்கள் அனைத்தையும் படிப்பது பருந்து கிஃபாயா என்று சொன்னார்கள். அழகாக சொல்லுகிறார்கள், மருத்துவம் இல்முல் ஹிசாப், கணிதவியல் இல்முல் ஹயாத்தா, ஒரு சமுதாயத்திலே நியாயமான அளவு ஆடைகளை தைக்கக்கூடிய தையல்காரர்கள் இல்முல் ஃபலாஹா, விவசாயிகள், இவர்கள் தேவையான எண்ணிக்கையிலே ஒரு சமுதாயத்திலே இருப்பது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லுகிறார்கள். இது நான் சொல்லுகின்ற கருத்து அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இமாம் தன்னுடைய கிரந்தத்திலே எழுதிவிட்டு போயிருக்கின்ற கருத்து. அவர்களுடைய காலத்திலே மக்கள் அதிகமாக மார்க்க கல்வியை படிப்பதில் மாத்திரம்தான் கவனம் செலுத்தினார்கள், உலக கல்வி என்று புறக்கணித்தார்கள். இதன் காரணமாக சமுதாயத்திலே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டது. எனவே இமாம் அவர்கள் தைரியமாக முன்வந்து சொல்லுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே தேவையான அளவு எண்ணிக்கையில் இந்த துறை சார்ந்தவர்கள் உருவாக்கப்படுவது என்பது ஃபர்லு கிஃபாயா என்று சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே குர்ஆனுடைய அறிவை படித்து காரிகள், ஹாஃபிதுகள், முஃப்திகள், முஜ்தஹிதுகள், முஹத்திஸுகள் எமது சமுதாயத்திலே தேவையான அளவு எண்ணிக்கையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதனை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் தேவை. அது ஃபர்லு கிஃபாயா. அது போன்றுதான் நாங்கள் சொல்லுகின்ற எல்லா துறைகளிலும், அது தொழில்நுட்பமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கைத்தொழிலாக இருக்கலாம், நிர்மாண பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சொல்லுகின்ற உயர் பதவிகளாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, அவர்கள் அனைவரையும் தேவையான அளவு உருவாக்கும் வரைக்கும் அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லோரும் பாவிகளாக மாறுவார். ஃபர்லு கிஃபாயா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்லு கிஃபாயா என்றால் ஒரு ஜனாதாவோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய குளிப்பாட்டுதல், கபனிடுதல், தொழுவித்தல், அடக்கம் செய்தல் என்ற நான்கு கடமைகளையும் செய்வது ஃபர்லு கிஃபாயா. சமுதாயத்தில் உள்ள எல்லோர் மீதும் அது கடமையானது அல்ல. தேவையான அளவு எண்ணிக்கையினர் அதனை செய்து முடிப்பார்களாக இருந்தால் அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோருடைய கடமையும் தீர்ந்துவிடும். அது போன்றுதான் ஒரு ஊரிலே, ஒரு நாட்டிலே, ஒரு பிரதேசத்திலே தேவையான அளவு வைத்தியர்களை, துறை சார்ந்தவர்களை, செக்டர் ஸ்பெஷலிஸ்டுகளை, ப்ரொஃபஷனல்ஸ்களை, ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை உருவாக்கும் வரைக்கும் அந்த ஊரில் இருக்கின்ற எல்லோரும் பாவிகளாக மாறுவார். இது இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம். இதுதான் ஃபர்லு கிஃபாயா என்று நாங்கள் சொல்லுவோம். நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், நாம் எந்த அளவு தூரம் இந்த துறைகளிலே கவனம் செலுத்துகிறோம், நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்வார். கல்வி ஞானம் இருக்கின்ற சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக இருக்கும். அந்த சமுதாயத்தை இலகுவாக அடிமைப்படுத்த முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யர்ஃபஉ அல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் ஈமான் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, உங்களுக்கு மத்தியில யாரெல்லாம் ஈமானோடு இருக்கிறார்களோ, அதே நேரம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய தரஜாக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகாக சொல்லிவிட்டான். ஈமான் பிளஸ் நாலேஜ், ஈமான் சேர்ந்து அந்த அறிவும் எந்த சமுதாயத்தில் இருக்கிறது, தக்குவாவோடு கூடிய அறிவு, அறிவு மட்டுமல்ல தக்குவாவும் வேண்டும். அந்த சமுதாயத்தினுடைய தரஜாக்களை அல்லாஹு தஆலா உயர்த்துவதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். எங்களுடைய தரஜாக்கள், எங்களுடைய அந்தஸ்துகள் இன்று சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் குறைந்திருப்பதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எதிலே தரஜா இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தரஜா எதில் இருக்கிறது? ஈமானிலே இருக்கிறது. தரஜா அந்தஸ்து எதில் இருக்கிறது? கல்வி ஞானத்தை தேடுவதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த சமுதாயம் மற்றவர்களிலே தங்கி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள், டிபெண்ட் ஆக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம் சமுதாயம், உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம் நாடுகள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் ஆக இருக்கின்றன. சில நேரங்களில் அது ஃபோர்த் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் ஆக மாறினாலும் சந்தேகம் இல்லை. காரணம் என்ன? நாம் சொந்த காலில் நிற்பதில்லை. நாம் கன்சூமிங் சொசைட்டியாகத்தான் இருக்கிறோமே தவிர ப்ரொடக்ஷன் செய்கின்ற கம்பெனிகளாக நாங்கள் இருப்பதில்லை. நாங்கள் மற்றவர்களிலே தங்கி இருக்கின்றோம், இறக்குமதி செய்கின்றோமே தவிர ஏற்றுமதி செய்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், மற்றவர்களிடத்திலே கையேந்துகின்ற ஒரு சமுதாயம். இந்த உலகத்திலே யாரெல்லாம் மிக பெரும் அட்டூழியம் செய்கிறார்களோ அவர்களைத்தான் சூப்பர் பவர்ஸ்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். காரணம், அவரிடத்திலே நாலேஜ் இருக்கிறது. அல்லாஹு தஆலா எந்த அறிவை எடுத்தால் ஒரு சமுதாயம் உயர்ச்சி அடையும் என்று சொன்னானோ அதனை நாங்கள் கைவிட்டோம். அதனை யாரோ எடுத்தார்கள், குரங்கின் கையிலே கிடைத்த பூமாலையை போன்று அவர்கள் அந்த அறிவை மிக மோசமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த துறையிலே கால் பதிக்கவில்லை. இரண்டாவது உலக போரின் பொழுது ஹிரோஷிமாவிலே நாகசாக்கியிலே குண்டு போட்டதன் காரணமாக முதலாவது குண்டிலே 100,000 உயிர்கள் பதைக்க பதைக்க அழிக்கப்பட்டன. நாகசாக்கியிலே போட்டதன் காரணமாக 35,000 பேர் அழிந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலேஜ் சேர்த்து அல்லாஹ்வை பற்றிய பயன் இருக்க வேண்டும். இந்த நாலேஜ் எனக்கு அல்லாஹு தஆலா தந்த ஒரு அமானிதம். நான் அதனை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. என்னுடைய ரப்பு நாளை என்னிடத்திலே விசாரிப்பான் என்ற உணர்வு இல்லாமல் வெறுமனே அறிவை மாத்திரம் கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தினுடைய பக்க விளைவுகளை இந்த உலகத்திலே இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொழும்பை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அண்மை காலத்திலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி சுமார் 65% முஸ்லீம்கள் சேரிகளிலே தான் வாழ்கிறார்கள். சேரிகள், சேரி வாழ்க்கை என்பது எவ்வளவு தூரம் மனிதனுடைய சுகாதாரத்தை பாதிக்கும், மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், மனிதனுடைய சமூக விவகாரங்களை பாதிக்கும் என்றெல்லாம் நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். ஏன் அந்த நிலை? ஏன் இன்னும் பாரம்பரியமாக நாம் இந்த நாட்டாமைகளாகவும் வடை விற்பவர்களாகவும் இடியாப்பம் சுடுபவர்களாகவும் மாத்திரம் இருந்து கொண்டிருக்கிறோம்? தொழில்களிலே எந்த ஒரு தொழிலும் கழிவான தொழில் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், நபிமார்கள் தச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த ஒரு தொழிலும் கழிவானது அல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமா. ஆனால் எந்த நாளும் அடிமட்டத்திலேயே இருப்பது காரணம் என்ன? நாம் இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கொழும்பை எடுத்துக்கொண்டால் கொழும்பிலே தொழில் செய்கின்ற பெரும்பாலானவர்கள் வெளியிடங்களிலே இருந்து வந்து தொழில் செய்பவர்கள். இதனை ஒரு குறையாக நாங்கள் சொல்லவில்லை, சிந்தனைக்காக வேண்டி சொல்கிறோம். எந்த சமுதாயம் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாப்பான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சொன்னார்கள், மேலே இருக்கின்ற கரம் கீழே இருக்கின்ற கரத்தை விடவும் சிறந்தது என்று சொன்னார். கொடுக்கின்ற கரம் தான் சிறந்தது, எடுக்கின்ற கரத்தை விடவும் என்று சொன்னார். நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக, மற்றவர்களுக்கு சப்ளை பண்ணுபவர்களாக, மற்றவர்களை கவனிப்பவர்களாக, மற்றவர்களை நாங்கள் எம்பவர் பண்ணுபவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் அடிமைகளாக, மற்றவர்களுடைய தங்கி இருப்பவர்களாக, மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்திருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த சமுதாயம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன குர்ஆனுடைய வசனத்தை நடைமுறைப்படுத்திய ஒரு சமுதாயமாக நிச்சயமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அண்மை காலத்திலே இலங்கையிலே சில மோசடிகள் சம்பந்தமாக பேசப்படுகிறது, சில வகையான பொருளாதார ரீதியான முறைகேடுகள் சம்பந்தமாக பேசப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? உரிய முறையிலே போலவெல், ஏலவெல், டிகிரி, எம்ஏ அல்லது இது போன்ற டிப்ளோமா அல்லது ஒவ்வொரு துறையிலே நாங்கள் முன்னேறி கல்வித்துறையிலே உயர்ந்தவர்களாக நாங்கள் மாறியிருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் உலகத்திலே தொழில் செய்வதற்கான எத்தனையோ வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். நாங்கள் கள்ளத்தனமாகவோ அல்லது திருட்டின் மூலமாகவோ கடத்தலின் மூலமாகவோ உழைக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக எந்த சமுதாயம் கல்வியை புறக்கணிக்கிறதோ அந்த சமுதாயத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள், குறுக்கு வழிகளிலே சம்பாதிக்கின்ற நிலை கட்டாயமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் அப்படியாக சம்பாதிப்பவர்களையும் சட்டத்தின் முன் சிக்கிக் கொண்டவர்களையும் நோக்கி எமது விரல்களை நீட்டுகிறோம். ஆனால் நீட்ட வேண்டியது அவர்களை நோக்கி அல்ல, நாங்கள் எங்களை நோக்கித்தான் நீட்டிக்கொள்ள வேண்டும். எமது பாடசாலைகளை நாங்கள் கவனிக்கவில்லை, பாடசாலைகளிலே உள்ள குறைபாடுகளை பற்றி யோசிக்கவில்லை. பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி செல்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு தேவையான புலமை பரிசுகளை பற்றி நாங்கள் யோசிக்கவில்லை. நாங்கள் ஒரு ரிசர்ச் உடைய சமூகமாக இல்லை. நாங்கள் எமது சமுதாயத்துக்கு எதிராக தீட்டப்படுகின்ற பயங்கரமான திட்டங்களை பற்றிய அறிவு குறைந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை நாங்கள் எப்படி ஒரு தலை நிமிர்ந்த சமுதாயமாக சொல்வது? அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக உலகத்திலே இருந்த நபிமார்கள், மிக பெரும் நபிமார்கள், அறிவாளிகளாக, ஆட்சியாளர்களாக, பணக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வர்ணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர்களாகவும் அதே நேரத்தில் ஒரு நீதிபதியாகவும் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். நபிமார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவர்கள் மேற்கொண்ட சமூக பணிகளை பற்றித்தான் சொல்லுகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தக்குவாதாரி, பிளஸ் அதனோடு சேர்த்து அவர்கள் ஒரு பொருளாதார விற்பன்னர். எகிப்து நாட்டிலே 7 வருஷங்களுக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய பொருளாதார பஞ்சத்தை தான் தீர்த்து வைப்பதற்கான திட்டத்தை கொண்டிருப்பதாக அந்த நாட்டு அரசனிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள். நிதி மந்திரி பதவி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர்கள் ஏக காலத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பயந்த நல்ல அமானத் தன்மை உள்ள ஒருவராகவும் நல்ல ஸ்கில்ஸ் உள்ள ஒருவராகவும் இருந்த அதே நேரத்திலே அந்த நாட்டின் பொருளாதாரத்தை தலைகீழாக மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்குள்ள திறமையும் ஆற்றலையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து காட்டுகிறார். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே இருந்த ஒழுக்கக்கேட்டை பார்த்து பார்வையாளராக இருக்கவில்லை, தைரியமாக முழங்குகிறார்கள். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். தனக்கு வழங்கப்பட்டிருந்த பேச்சு ஆற்றலையும் தனக்கு இருந்த சமுதாய அந்தஸ்தையும் பயன்படுத்தி அந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் கண்டதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த ப்ரொபஷனலிசம், இந்த வகையான இந்த தன்மை எங்களுக்கு அவசியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குத்பாவினுடைய இரண்டாவது மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், நாங்கள் எவ்வளவு கல்வி கற்றோம், எத்தனை பட்டங்களை அடைந்தோம் என்பதனை விடவும் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற கல்வி ஞானம் ஸ்கில்ஸினூடாக நாம் எந்த அளவு தூரம் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்துக்கு தேவையான சேவைகளை வழங்கினோம் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்வதற்கு குறையாக நினைக்க வேண்டாம். எமது சமுதாயத்திலே பல ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் பார்க்கிறோம், எல்லோரும் அல்ல, கல்வி தரத்திலே மிக உயர்ந்தவர்களை பார்க்கிறோம். மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்களை மாதா மாதம் வருமானம் ஈட்டக்கூடியவர்களை பார்க்கிறோம், பெரிய பெரிய அந்தஸ்துகளிலே உட்கார்ந்திருப்பவர்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தானும் தன்னுடைய குடும்பமும் தானும் தன்னுடைய தொழிலும் தானும் தன்னுடைய வாகனமும் என்று மாத்திரம் சுருங்கி போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த அறிவையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியையும் இந்த வகையான ஸ்கில்ஸையும் கொடுத்திருப்பது தங்களை மட்டும் வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டியல்ல. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணாமல் கால்களை அந்த இடத்தை விட்டு நகர்த்த முடியாது. உனக்கு தந்திருந்த பணத்தை எதிலே செலவழித்தாய், உனக்கு தந்த அறிவை நீ எதிலே பயன்படுத்தினாய் என்று கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். சொல்ல முடியாது, நான் ஒரு வீட்டுக்கு பல வீடுகளை வாங்கி போட்டேன், ஒரு வாகனத்துக்கு பல வாகனங்களை வாங்கி போட்டேன், நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரிப் ஒன்று குடும்பத்தோடு போய் வந்து என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. சொல்ல வேண்டும், இந்த சமுதாயம் குற்றுயிராக காணப்பட்டது. யா அல்லாஹ், நீ எனக்கு தந்தாயே இந்த ஆற்றலை, இந்த திறமையை, நான் அதனை முதலீடு செய்தேன் உன்னுடைய சமுதாயத்தை, இந்த நாட்டை வளர்ப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாடு நேஷன் பில்டிங் என்று நாங்கள் சொல்வோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா இனத்தவர்களுக்கும் சமாதானம் தேவை, பொருளாதார சுபீட்சம் தேவை, அறிவு மேம்பாடு தேவை, சமுதாய ஒழுக்கங்கள் தேவை. முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு, இந்த நாட்டிலே சமாதான சகவாழ்வை வளர்ப்பதற்கு, இந்த நாட்டிலே நல்ல வகையான ஆட்சிகளையும் நிறுவுவதற்கு முஸ்லிம்கள் எந்த அளவு தூரம் பங்களிப்பு செய்கிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. யாரால் பங்களிப்பு செய்ய முடியும்? படித்தவர்களால், ப்ரொஃபஷனல்ஸ்களால், நல்ல ஸ்கில்ஸ் உள்ளவர்களால் தான் அதனை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு டாக்டரை உருவாக்குவது ஃபர்லு கிஃபாயா, ஒரு ஜட்ஜை உருவாக்குவது ஒரு ஃபர்லு கிஃபாயா, ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்டை உருவாக்குவது ஒரு ஃபர்லு கிஃபாயா. ஒரு ஜட்ஜ் அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே கேட்பான், ஒரு நீதிபதி இடத்திலே கேட்பான், ஒரு சட்ட அறிஞர் இடத்திலே கேட்பான், நீ நீதிக்காக வேண்டி மாத்திரம் தானா வாதிட்டாய், அல்லது கொலைஞனை பாதுகாப்பதற்காக வேண்டி நீ வாதிட்டாயா, காசுக்காக வேண்டி மாத்திரம் நீ வாதிட்டாயா? நிச்சயமாக கேட்பான். குரங்கினுடைய கையில் கிடைத்த பூமாலை போன்று பயன்படுத்த முடியாது. ஒரு டாக்டர் இடத்திலே கேட்பான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலம் மிகவும் நெருக்கடியான, மருந்துகளுக்கு தட்டுப்பாடான, சுகாதார சேவைக்கு மிகவும் பஞ்சம் நிலவுகின்ற ஒரு காலம். இந்த நேரத்திலே ஒரு வைத்தியர் காலையிலே தஹஜ்ஜத்தை தொழுதுவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் நியத்து வைக்க வேண்டும், யா அல்லாஹ், எனக்கு தந்திருக்கின்ற இந்த திறமையை, சந்தர்ப்பத்தை என்னுடைய நோயாளிகளை சந்தோஷப்படுத்துவதற்கு நான் பயன்படுத்துவேன், நான் தேடி தேடி போய் வைத்தியம் செய்வேன் என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஒரு வைத்தியர் வெளியாகின்ற பொழுது அவருடைய ஐயம், அவருடைய அறிவு பயன் தரக்கூடிய அறிவாக மாறும். மதரசாவிலே குர்ஆனை பிக்ஹை கற்பிப்பவர் மந்திரமல்ல, பயன் தரக்கூடிய அறிவை கற்பவர் கற்பிப்பவர். மருத்துவ கல்லூரிக்கு சென்று வைத்தியம் படிப்பவரும், நாங்கள் ஒரு துறையைத்தான் உதாரணம் சொல்கிறோம், ஆயிரக்கணக்கான துறைகள் சமுதாயத்திலே இருக்கின்றன. ஒரு மீடியாக்காரரிடத்திலே அல்லா நாளை கேட்பான், மீடியாக்காரரிடத்திலே கேட்பான், உனக்கு நான் தந்தேன் இந்த துறையை, நீ ஆபாசத்தை வளர்த்தாயா, சினிமாவை ப்ரொமோட் பண்ணினாயா, இடங்களுக்கு இடையிலான உறவுகளை அறுத்து போடுவதற்கு உன்னுடைய மீடியாவை பயன்படுத்தினாயா என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கேட்பானே. உலகத்திலிருந்து கொண்டு போகின்ற பொழுது எதனை கொண்டு போக போகும்? எனக்கு கிடைத்த விருதுகள், எனக்கு கிடைத்த சர்டிபிகேட்டுகள் இதெல்லாம் என்னுடைய கவனுக்குள் வைத்து அனுப்ப மாட்டார். எனக்கு 10 கார் இருக்கும், அந்த காரினுடைய லைசன்ஸையாவது வைத்து அனுப்ப மாட்டார். அனுப்புவது கவனுக்குள் வைத்தல்ல, அல்லாஹ்விடத்திலே அனுப்புவது இல்முன் யுன்தஃபவு பிஹி, பயனுள்ள அறிவை வைத்து மட்டும்தான் அனுப்புவார். அல்லாஹு தஆலாவுக்கு அது மாத்திரம்தான் போய் சேரும். பெரும் பெரும் பேராசிரியர்கள், சயின்டிஸ்டுகள் எல்லாம் எங்கோ போய்விட்டார். ஐன்ஸ்டைன் சொல்லி காட்டினார், சயின்ஸ் வித்வுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்வுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். எவ்வளவு அழகான கருத்து! முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் கூட மார்க்கம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டியானது, சொத்தியானது, விஞ்ஞானம் இல்லாத மார்க்கம் குருடானது என்று சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக அறிவும் மார்க்க அறிவும் தேவை. அந்த அறிவுகளை தேடுகின்ற பொழுது நல்ல நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இவற்றையெல்லாம் தேடுவது எதற்காக? வெறுமனே படிப்புக்காக, என்னுடைய மரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல. நான் இந்த உலகத்திலே நியாயமான அறவு சாதிப்பதற்காக, இந்த பூ உலகத்திலே சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக, பொருளாதார சுபீட்சத்துக்காக தான் நான் இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறேன் என்று நினைத்துக் கொண்டால் நிச்சயமாக அவருக்கு வினாடிக்கு வினாடி நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு வைத்தியர் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளை நாளை மறுமையிலே காணலாம், அவருடைய நீயத்தை பொறுத்து, அவருடைய சேவையை பொறுத்து. ஒரு கன்சல்டன்ட் அந்த மாதிரி எல்லாம் கண்டுகொள்ள முடியும், அவருடைய நீயத்தை பொறுத்து. நிச்சயமாக இவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலத்திலே இம்பீரியலிசம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், கொலனைசேஷன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த உலகத்தை ஆக்கிரமித்த இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்கள்? 3G என்று சொல்வார்கள், கோல்ட், குளோரி அண்ட் காட். கோல்ட், குளோரி, கோல்ட், இந்த மூன்றையும் அனுபவிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இந்த நாடுகளில் இருந்து சுரண்டி கொண்டு போனார்கள். அல்ஜீரியாவிலே சுதந்திரம் கிடைப்பதற்கு 1.5 மில்லியன் பேரை தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. நமது நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது. இந்த நாட்டின் மீது கொண்ட அக்கறை அல்ல. நல்ல கல்வியாளர்கள், நல்ல செல்வாக்குள்ளவர்கள், திறமைசாலிகள், ஆனால் அல்லாஹ்வை பற்றிய பயம் கிடையாது, மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் கிடையாது, பாசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வோம், அறிவு வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும், அறிவு வருகின்ற பொழுது அடக்கம் வர வேண்டும், அறிவு வருகின்ற பொழுது ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் வர வேண்டும். இது அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த ஒரு அமானிதம். நாளை மறுமையிலே என்னை விசாரிப்பான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் என்னுடைய சேவையை நான் சென்றடைய செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடுதான் நாங்கள், அந்த எட்டிட்டியோடு தான் இந்த விஷயத்தை நாங்கள் அணுக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே கல்வியை நாங்கள் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. குர்ஆனை படிப்பதும் இபாதத், மருத்துவத்தை படிப்பதும் இபாதத், கட்டட கலைஞர்கள் உருவாகுவதும் இபாதத், கவுன்சிலிங் படிப்பதும் இபாதத், சைக்காலஜி படிப்பதும் இபாதத், அக்கவுண்டன்சி படிப்பதும் இபாதத், எல்லாமே இபாதத்து தான். ஆனால் அதனை படிக்கின்ற பொழுது நல்ல எண்ணத்தோடும் தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் படிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அது எந்த வகையிலும் எங்களுக்கு துன்பத்தை தரமாட்டாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் எமது கல்வி கூடங்களை முன்னேற்றுவதற்கும் எமது சமுதாயத்திலே கலாஞானத்தை வளர்ப்பதற்கும் எங்களால் ஆன சகல விதமான முயற்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே ஈமான் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பலம், ஒற்றுமை என்பது மிகப்பெரிய ஒரு பலம், அகலாக்குகள் என்பன மிகப்பெரிய பலம், அதே போன்று கல்வி ஞானம் என்பதும் ஒரு மிகப்பெரிய பலம் என்பதை புரிந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நீ எங்களுக்கு தந்திருக்கின்ற அறிவு ஞானம் திறமைகள் ஆற்றல்கள் அனைத்தையும் உன்னுடைய திருப்திக்காக மாத்திரம் பயன்படுத்தி இந்த சமுதாயத்தினுடைய முயற்சிக்காக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பயன்படுத்தக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கின்ற, எந்தவிதமான குற்றங்களும் இல்லாமல் சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன்.